आप सुन रहे हैं रेडियो रवीश।
नमस्कार, मैं रवीश कुमार। दिस पॉडकास्ट हैज बीन जनरेटेड बाय आर्टिफिशियल इंटेलिजेंस। द वॉइस यू विल नाउ हियर इज नॉट माइंड बट जनरेटेड बाय अ मशीन। वी आर ट्राइंग टू रीच न्यू ऑडियंसेस एंड दस मेकिंग यूज ऑफ व्हाट एआई हैज टू ऑफर। देयर माइट बी सम ट्रांसलेशन रिलेटेड इनएक्यूरेसीज। इन दैट केस प्लीज रेफर टू आवर मेन वीडियो।
வணக்கம், நான் ரவீஷ்குமார். மார்ச் 6 தேதி தேர்தல் பத்திரங்கள் பற்றிய தகவல்களை பாரத ஸ்டேட் வங்கி வெளியிடாதா? அதற்கு 4 மாதங்கள் தேவை என்று கூறுகின்றனர். இந்த பத்திரங்கள் மூலம் 16.00000 கோடி நன்கொடை அளித்தது யார் என்பது பொதுமக்களுக்கு தெரியாமல் முழு லோக்சபா தேர்தலையும் நடத்தி முடிக்க முடியுமா? இது நன்கொடை அல்ல, அது ஒரு மோசடி. மார்ச் 6 தேதிக்குள் அனைத்து ஆவணங்களையும் தேர்தல் ஆணையத்திடம் ஸ்டேட் பாங்க் ஆப் இந்தியா அளிக்க வேண்டும் என்றும் மார்ச் 15 தேதிக்குள் தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி இது நடந்து வருகிறது. 21 நாட்களில் தேர்தல் பத்திரங்களை வழங்க முடியாது என்பதை 17 நாட்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலில் சொல்லுங்கள், உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் போது உங்களில் யார் சொன்னீர்கள், எதுவாக இருந்தாலும் இந்த தகவல் வெளிவராது, அதை தடுக்க அரசு ஏதாவது வழி செய்யும் என்று? அந்த அச்சங்கள் அனைத்தும் இன்று சரி என நிரூபிக்கப்பட்டுள்ளது. எல்லோரும் நியாயப்படுத்தப்பட்டதாக உணர்கிறார்கள். இந்த மோசடி குறித்த தகவல்கள் மறைக்கப்படும். அதாவது பொதுமக்கள் அதை எப்படி உணர்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. ஜூன் 30 வரை நீட்டிப்பு கோரப்படுகிறது. ஏன் அதிக அவகாசம் தேவை? 22,217 பத்திரங்கள் விற்கப்பட்டுள்ளன. அவர்களை பற்றிய தகவல்களை வெளியிட உண்மையில் 136 நாட்கள் அவசியமா? நீதிமன்றம் 21 நாட்கள் கொடுத்தது, ஆனால் ஸ்டேட் வங்கிக்கு 136 நாட்கள் தேவையா? ஏன் எல்லா பத்திரங்களின் தரவுகளும் கிடைக்கவில்லையா? வங்கி தினசரி எத்தனை பக்கங்களில் வங்கி அறிக்கைகளை உருவாக்கி வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புகிறது என்பதை உச்சநீதிமன்றம் விசாரிக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியும் வாடிக்கையாளர்களுக்கு கோடிக்கணக்கான செய்திகள் அனுப்பப்படுகின்றன. அனைத்தும் உடனடியானதாக இருக்கும்போது தேர்தல் பத்திரங்கள் பற்றிய தகவல்களை வெளியிட 136 நாட்கள் ஏன் தேவை? யார் பாதுகாக்கப்படுகிறார்கள்? ஸ்டேட் வங்கி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பது இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவின் நம்பகத்தன்மையை சந்தேகிக்க வைக்கிறது. ஜூன் 30க்கு பிறகு இந்த தகவலின் பொருத்தம் என்ன? இந்த தேர்தல்களில் மோடி அரசு ஊழலற்றது என்று சொல்லிக்கொள்ளும். இன்னும் ஜூன் 30க்கு பிறகுதான் மிகப்பெரிய ஊழல் பற்றிய தகவல்கள் வெளிவரும். சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு பிறகும் பிரதமர் மௌனம் காத்தது இதற்காகவா? மார்ச் 4 தேதி பணத்திற்கான வாக்களிப்பு முடிவு வந்தபோது பிரதமர் மற்றும் குவோட் ஸ்வாகதம் மற்றும் குவோட் என்று ட்வீட் செய்தார். ஆனால் தேர்தல் பத்திரங்கள் மீதான முடிவை வரவேற்கவில்லை. தேர்தல் பத்திரங்கள் சட்டவிரோதமானவை என அறிவிக்கப்பட்ட வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் வகையில் எடுக்கப்பட்ட முடிவும் ஒளிபுகாதலுக்கு அடிபணிந்துவிடும். மோடி அரசு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அது அந்த நேரத்தில் சவால் செய்யப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் பல ஆண்டுகளாக அதை கேட்கவில்லை. முடிவெடுக்க 6 ஆண்டுகளுக்கும் மேலாகிறது. இந்த நேரத்தில் 4 தலைமை நீதிபதிகள் மாற்றப்பட்டனர். அதன் முடிவு தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். இது 16.00000 கோடி ஊழல். இப்படி மறைக்கப்படுமா? முதலில் 21 நாட்கள் அவகாசம் அளித்த உச்சநீதிமன்றம் தற்போது அதை 136 நாட்களாக நீட்டிக்குமா? அதன் முடிவு என்ன முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்? எத்தனை கேள்விகள் மக்கள் மனதில் எழும்பும், சந்தேக வெள்ளத்தை உண்டாக்கும்? ஒரு மனிதனையும் ஒரு அரசாங்கத்தையும் பாதுகாப்பதற்காக இதெல்லாம் செய்யப்படுகிறதா? இதற்காக நீதிமன்ற தீர்ப்பே கேள்விக்குறியாகி வருகிறது. யார் பாதுகாக்கப்படுகிறார்கள்? இந்த 160 பில்லியன் மோசடியிலிருந்து ஏன் முக்காடு விலக முடியவில்லை? ஜனவரியில் 18,00,000 கோடி மதிப்பிலான பரிவர்த்தனைகள் யூபிஐ மூலம் நடத்தப்பட்டுள்ளன. நீங்களும் நானும் அதை பயன்படுத்தும் போதெல்லாம் வங்கி அறிக்கை மற்றும் தொலைபேசி செய்திகளில் தோன்றும் ஒரு பதிவு உடனடியாக உருவாக்கப்படும். அப்படியானால் தேர்தல் பத்திரங்களின் பதிவு எங்கே? அதை வெளியிட 136 நாட்கள் ஏன் தேவை? நுகர்வோர் ஒவ்வொரு நொடியும் தங்கள் பரிவர்த்தனைகள் பற்றிய தகவலை பெறுகிறார். ஆனால் 22,217 பத்திரங்களை பற்றிய தகவலை வெளியிட 4 மாதங்கள் ஏன்? இது பகல் கொள்ளை, இன்னொரு கொள்ளையை மறைக்க நடந்த கொள்ளை. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தவுடன் பலரின் அச்சங்கள் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டது. அதன் முடிவு ஹிண்டன்பர்க் அறிக்கையைப் போல இருக்கும், காலப்போக்கில் குறைக்கப்பட்டது. ஸ்டேட் வங்கியிலிருந்து மனு சமர்ப்பிக்கப்பட்டவுடன் மக்கள் வங்கியின் அனைத்து உரிமைகோரல்களையும் சவால் செய்யத் தொடங்கினர். ஏன் இவ்வளவு கால அவகாசம் கோரப்படுகிறது என்று ஒருவர் ஆச்சரியப்படலாம். ஏழு ஆண்டுகளுக்கும் மேலாக பாஜக யாருக்கு பணம் கொடுத்தது என்பதை ஏன் வெளியிட முடியாது? ஆர்டிஐ ஆர்வலர் அஞ்சலி பரத்வாஜ், ஸ்டேட் வங்கி தனது பிரமாண பத்திரத்தில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளித்தவர்கள் யார், யார் பணத்தை பெற்றனர் என்பது பற்றிய தகவல்கள் பாரத ஸ்டேட் வங்கியின் மும்பை கிளையில் சீலிடப்பட்ட உரையில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தகவலை வங்கி ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக அளித்திருந்தால் 22,217 பத்திரங்களை வாங்கியவர் யார், யார் மீட்டெடுத்தார்கள் என்பதை வெளியிட 4 மாதங்கள் ஏன் தேவை? காலக்கெடுவுக்கு ஒரு நாள் முன்பு நீதிமன்றத்தை அணுகியதன் மூலம் எஸ்பிஐ தந்திரத்தை வெளிப்படுத்தியதாக சுஹாஸ் பால்ஷிகர் கருத்து தெரிவித்தார். இதன் மூலம் நடைமுறையில் முடிவு எடுக்கப்பட்டது. எஸ்பிஐ அதிகாரிகளை நீதிமன்றம் சிறையில் தள்ள வாய்ப்பில்லை, அவர்கள் ஒருவேளை கண்டனத்தை மட்டுமே பெறுவார்கள். நவம்பர் 2019 ஹஃப்போஸ்டில் நிதின் சேத்தி வெளியிட்ட அறிக்கையை குறிப்பிட்டு சீதாராம் யெச்சூரி, ஆர்டிஐ ஆவணங்களின்படி ஒவ்வொரு தரப்பினரும் பெற்ற நன்கொடைகள் குறித்த விரிவான தகவல்களை எஸ்பிஐ கொண்டுள்ளது என்று ட்வீட் செய்துள்ளார். ஒவ்வொரு பத்திரத்திற்கும் ஒரு தனிப்பட்ட குறியீடு உள்ளது. இது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து தகவல்களையும் சேகரிக்க அனுமதிக்கிறது. இந்த செயல்முறைக்கு நிதியமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது என்றும் சேதியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் பத்திர விதிகளின்படி புலனாய்வு முகமைகள் தகவல்களை கோரினால் அதை வழங்குவதற்கு எஸ்பிஐ கடமைப்பட்டுள்ளது. அமலாக்க இயக்குநரகம் இடி யாரையாவது கைது செய்தால் குற்றம் சாட்டப்பட்டவர்களை 14 நாட்கள் வரை காவலில் வைக்க முடியும் என்று திரிணாமுல் எம்பி சாகேத் கோகாய் சுட்டிக்காட்டினார். 24 மணி நேரத்திற்குள் நீதிமன்ற உத்தரவு தேவையில்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவரின் அனைத்து நிதி விவரங்களையும் வங்கி வழங்குகிறது. அப்படியென்றால் 21 நாட்களுக்குள் ஸ்டேட் வங்கி ஏன் தகவல் கொடுக்க முடியாது? இதை ஒரு சில நாட்களில் செய்து முடிக்க வேண்டும் என்ற அமைப்பு அவர்களிடம் உள்ளது. இந்த பணி ஒரு நாளுக்கு மேல் ஆகக்கூடாது என்று நிபுணர்கள் வாதிடுகின்றனர். இது நமது ஜனநாயகம் மற்றும் அமைப்புகளுக்கு வெட்கப்பட வேண்டிய விஷயம். பலர் தங்கள் பழைய ட்வீட்களை மறுபரிசீலனை செய்கிறார்கள். அவர்களின் கணிப்பு சரியானது என்பதை காட்டுகிறது. எஸ்பிஐ நீதிமன்றத்தில் கூடுதல் அவகாசம் கோரியுள்ளது. பணமதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது ஊழியர்களின் இழப்பில் கூட மின்னல் வேகத்தில் வேலை செய்த வங்கிகள் இவைதான் என்று மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். அப்போது 1,000,000,000,000 மதிப்பிலான பணப் பரிவர்த்தனைகளை கையாண்டாலும் கூடுதல் கால அவகாசத்தை அரசிடம் எஸ்பிஐ கோரவில்லை. இப்போது பணி அவ்வளவு கடினமானதாக இல்லை என்றால் எஸ்பிஐக்கு 136 நாட்கள் ஏன் தேவை? இந்த நிச்சயமற்ற நிலை அடுத்து என்ன நடக்கும் என்று அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. நன்கொடைகள் மூலம் வியாபாரம் நடத்தியவர்கள் யார் என்பது தெரியவரும் 160 பில்லியன் மோசடி அம்பலமாகும் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் இப்போது எல்லாம் நிச்சயமற்றதாக தெரிகிறது. இந்த தேர்தலில் இந்த 16,000 கோடி மோசடி விவாதிக்கப்படாவிட்டால் இந்த சூழ்ச்சிகள் மூலம் மோடி அரசை காக்க ஒரு வழிமுறை வகுக்கப்பட்டுள்ளது. இந்த முழு வழக்கில் தனது ஆர்டிஐ மூலம் அனைத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஓய்வு பெற்ற தளபதி லோகேஷ் பத்ரா, தேர்தல் பத்திரக் கணக்குகளை நிர்வகிப்பதற்கான ஐடி அமைப்பை உருவாக்க ஸ்டேட் வங்கி 1.5 கோடி செலவழித்தும் தகவல் அளிக்க 136 நாட்கள் ஏன் தேவை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். 22,217 பத்திரங்களில் 22,217 பத்திரங்கள் மற்றும் பத்திரம் வாங்குபவர்கள் மற்றும் பெறுநர்களுக்கு 2 தனித்தனி பட்டியல்கள், மொத்தம் 44,434 தொகுப்புகள் உள்ளன. மார்ச் 6 தேதிக்குள் தகவல்களை அளிக்க 21 நாட்கள் அவகாசம் அளித்து பிப்ரவரி 15 தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது 0.21 நாட்களுக்குள் ஏன் தகவல் தர முடியாது என்பது புதிராக உள்ளது. ஆரம்ப 21 நாட்களையும் சேர்த்து ஸ்டேட் வங்கிக்கு 157 நாட்கள் தேவை. மார்ச் 4 தாக்கல் செய்யப்பட்ட முடிவு மற்றும் விண்ணப்பத்திற்கு இடையில் இந்த தகவலை வழங்க முடியாது என்பதை வங்கி உணர 17 நாட்கள் ஆனது. கேள்வி எழுகிறது, ஸ்டேட் வங்கி ஏன் தயாராக இல்லை? வங்கி மேலும் நீட்டிப்பை பெற்றால் திருட்டை உச்சநீதிமன்றம் அடையாளம் கண்டாலும் வங்கி அதை மறைத்துவிட்டது என்ற முடிவுக்கு வரலாம். நியூஸ் மினிட் ஒரு சிறிய செய்தி நிறுவனம் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவைத் தொடர்ந்து 136 நாட்கள் கோரிக்கையின் பின்னணியில் உள்ள காரணங்களை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. அமலாக்க இயக்குநரகம் இடி மற்றும் வருமான வரி துறையால் சோதனை செய்யப்பட்ட சுமார் 30 நிறுவனங்கள் பின்னர் பாஜகவுக்கு 335 கோடி நன்கொடை அளித்ததாக நியூஸ் மினிட் செய்தி வெளியிட்டுள்ளது. இவற்றில் இதுவரை பாஜகவுக்கு நன்கொடை அளிக்காத 23 நிறுவனங்கள் சோதனைக்குப் பிறகு 187 கோடிகளை வழங்கியுள்ளன. இந்த 23 நிறுவனங்களில் 4 நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்த 4 மாதங்களில் மொத்தம் 90.05 கோடியே நன்கொடையாக வழங்கியது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் மினிட்டின் தன்யா ராஜேந்திரன் மற்றும் ராகமாலிகா கார்த்திகேயன் ஆகியோரின் இந்த அறிக்கை ஒரு குறிப்பிடத்தக்க சிக்கலை எடுத்து காட்டுகிறது. ஆனால் ஸ்டேட் வங்கி இது தொடர்பான தகவல்களை எப்போது வெளியிடும் என்பது நிச்சயமற்றது. தேர்தல் பத்திரங்கள் தவிர நன்கொடைகளை பெறும் இந்த முறையும் ஆய்வுக்கு உட்பட்டுள்ளது. இந்த சூழலில் ADR-இன் மனுதாரர் ஜக்தீப் சோக்கர் தரவுகளை சேமிப்பதற்காக உடல் வடிவங்களை தொடர்ந்து பயன்படுத்துவது குறித்து ஆச்சரியம் தெரிவித்தார். நன்கொடையாளர் தகவல் டிஜிட்டல் பதிவுகள் இல்லாமல் மும்பைக்கு அனுப்பப்பட்டது. மேலும் அங்கீகரிக்கப்பட்ட 29 கிளைகளில் ஏதேனும் ஒரு அரசியல் கட்சியின் கணக்கில் பத்திரம் விற்கும் கிளை அல்லது மும்பை கிளையுடன் ஒருங்கிணைக்காமல் பத்திரத்தொகையை டெபாசிட் செய்யலாம். பாரத ஸ்டேட் வங்கியிலிருந்து அனைத்து தகவல்களும் மார்ச் 15 தேதிக்குள் கிடைத்திருந்தால் பல நிறுவனங்களின் பரிவர்த்தனைகள் மற்றும் தொழிலதிபர்களின் அரசியல் தொடர்புகள் தேர்தல் நன்கொடைகளின் முழு வழிமுறையையும் அம்பலப்படுத்தியிருக்கும். வரலாற்று சிறப்புமிக்க உச்சநீதிமன்ற உத்தரவை புறக்கணிக்க வங்கி இந்த காரணங்களை பயன்படுத்துகிறதா என்ற கேள்விகள் எழுகின்றன. மேலும் இதை ஒரு சாக்குப்போக்கு என்று நீதிமன்றம் அங்கீகரிக்குமா என்பது பொதுமக்களின் சந்தேகத்தை அதிகரிக்கும். ட்விட்டரில் உள்ளவர்கள் SBI பயன்படுத்தும் மென்பொருள் அமைப்பின் ஒரு பகுதியாக இருந்ததாக கூறுகின்றனர். தேர்தல் பத்திர தரவை அணுகுவது நேரடியானது என்றும் கைமுறையாக பொருத்துவதற்கான தேவைக்கு முரணாக தானியங்கியாகவும் இருக்கலாம் என்றும் பரிந்துரைக்கின்றனர். பிப்ரவரி 15, 2024 அன்று தேர்தல் பத்திரங்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததைத் தொடர்ந்து காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநேட் கேள்விகளை எழுப்பினார். அரசியல் நன்கொடைகள் பற்றிய உண்மையை அறிய பொதுமக்களின் உரிமையை வலியுறுத்தினார். அனைத்து தேர்தல் பத்திர நன்கொடையாளர்களின் பெயர்களையும் மார்ச் 6 தேதிக்குள் வெளியிடுமாறு SBIக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இருப்பினும் கொள்முதல் விவரங்களின் பரவலாக்கப்பட்ட சேமிப்பின் காரணமாக நன்கொடைகளை டிகோடிங் செய்வதிலும் பொருத்துவதிலும் உள்ள நடைமுறை சிக்கல்களை காரணம் காட்டி ஜூன் 30 வரை நீட்டிக்குமாறு SBI கோரியுள்ளது. தரவு டிஜிட்டல் முறையில் வைக்கப்பட்டுள்ளது, செயலாக்கத்திற்கு 136 நாட்கள் தேவையா என்று கேள்வி எழுப்பிய சௌரவ் தாஸ், ஐவர் அடங்கிய அரசியலமைப்பு பெஞ்ச் மூலம் மோசடி மற்றும் அரசியலமைப்பிற்கு முரணானதாக கருதப்படும் இந்த திட்டத்தை ரத்து செய்ய உச்சநீதிமன்றத்தின் ஒருமனதான முடிவு வெளிப்படைத்தன்மைக்கான அவசரத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இப்போது நீதிமன்றம் இந்த தகவலை வெளிப்படுத்துவதை கட்டாயப்படுத்தியுள்ளதால் ஸ்டேட் வங்கி உடனடியாக இணங்க வேண்டும். காலக்கெடுவுக்கு 2 நாட்களுக்கு முன்பு வங்கி மேல்முறையீடு செய்தது அதன் நோக்கங்கள் பற்றிய கவலையை எழுப்பியது. தமிழக அமைச்சர் டாக்டர் பி தியாகராஜன் ஸ்டேட் வங்கி கேட்ட தகவலை 3 வாரங்களுக்குள் அளிக்க முடியாதா என்று கேள்வி எழுப்பி வெட்கக்கேடான பொய் என்று முத்திரை குத்தினார். இந்தியாவின் மிகப்பெரிய வங்கி இப்படி நடந்து கொள்வது வருத்தமளிக்கிறது. நன்கொடை வியாபாரத்தை மறைக்க நரேந்திர மோடி தனது அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளதாக ராகுல்காந்தி ட்வீட் செய்துள்ளார். தேர்தல் பத்திரங்கள் பற்றிய உண்மையை அறிய குடிமக்களுக்கு உரிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கும் போது கேள்வி எழுகிறது, தேர்தலுக்கு முன் இந்த தகவலை ஏன் SBI ரகசியமாக வைத்திருக்க விரும்புகிறது? ஒரே கிளிக்கில் பெறக்கூடிய தரவுகளுக்கு ஜூன் 30 வரை தகவலை வெளியிடுவதை தாமதப்படுத்துவதற்கான கோரிக்கை இந்த விஷயம் முற்றிலும் சந்தேகத்திற்குரியது என்று அறிவுறுத்துகிறது. நாட்டில் உள்ள ஒவ்வொரு சுதந்திரமான நிறுவனமும் மற்றும் #39 மோதானி குடும்பத்தின் மற்றும் #39 அங்கமாகி தங்கள் ஊழலை மறைக்க முயல்கிறது. தேர்தலுக்கு முன் மோடியின் மற்றும் #39 உண்மையான முகத்தை மற்றும் #39 மறைப்பதற்கான மற்றும் #39 கடைசி முயற்சி மற்றும் #39 யாக இது பார்க்கப்படுகிறது. இதற்கு 136 நாட்கள் ஆகும் என்பதும் தேர்தலுக்கு முன்பே தேர்தல் பத்திரங்கள் பற்றிய உண்மை மறைக்கப்படும் என்பதும் ஏற்றுக்கொள்ள கடினமாக உள்ளது. இது சில முகங்களை காப்பாற்றுமா? நீதிமன்றத்தின் தீர்ப்பு மிகவும் அவசரமாக எடுக்கப்பட்டதா? 21 நதேதி காலக்கெடுவை நிர்ணயிப்பதற்கான காரணங்களை நீதிமன்றம் கொண்டிருக்க வேண்டும். விசாரணை இவ்வளவு நீண்டதாக இருந்தால் நீதிமன்றம் அதன் அமைப்பை முழுமையாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். எனவே ஸ்டேட் வங்கி ஏன் 21 நாள் காலக்கெடுவை கடைபிடிக்க முடியவில்லை? பாஜக 6500 கோடி நன்கொடை பெற்றுள்ளது. இந்த பணத்தின் ஆதாரம் மற்றும் நன்கொடையாளர்களுக்கு அரசாங்கம் என்ன வழங்கியுள்ளது என்ற கேள்விகளை எழுப்புகிறது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் கணிசமான அளவு பணம் பெற்று பாஜக அதிக பலன் அடைந்துள்ளது என்பது தெளிவாகிறது. ADRஇன் ஆய்வின்படி 2022 முதல் 23 வரை ஆமாண்டில் விற்கப்பட்ட அனைத்து பத்திரங்களில் 77% பாஜகவுக்குச் சென்றது. 3076 கோடி மதிப்புள்ள பத்திரங்கள் விற்கப்பட்டன. மேலும் பாஜகவுக்கு மட்டும் 2360 கோடிகள் கிடைத்தன. காங்கிரசுக்கு 452 கோடிகள் கிடைத்தன. இந்த ஏற்றத்தாழ்வு இந்தியாவின் அரசியல் கட்சிகளுக்கு இடையே வளர்ந்து வரும் நிதி இடைவெளியை எடுத்துக் காட்டுகிறது. எந்த கட்சியும் பிஜேபியின் பொருளாதார சக்திக்கு ஈடாகவில்லை. இந்த தீர்ப்பை அன்றே எதிர்க்கட்சிகள் பொதுமக்களின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கபில் சிபல் வலியுறுத்தினார். ஆனால் அது விரைவில் மறந்துவிட்டது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவைத் தொடர்ந்து ஆரம்பகால சலசலப்பு ஏற்பட்ட போதிலும் தேர்தல் பத்திரங்கள் விவகாரம் அடுத்தடுத்த பேரணிகளில் குறிப்பிடப்படவில்லை. பாஜகவின் குறிப்பிடத்தக்க ஊழலுக்கு எதிராக அனைத்து அரசியல் கட்சிகளும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்படும் போது மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் கூறியது நம் நினைவிற்கு வருகிறது. வங்கியானது சாமானியர்களை பற்றிய விரிவான தகவல்களை கொண்டுள்ளது மற்றும் இன்னும் பலவற்றை தேடுகிறது. தேர்தல் பத்திரங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க ஊழலை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. அயராது உழைத்தவர்களால் சவால் விடப்படுகின்றன. இருப்பினும் அவர்களின் முயற்சிகள் வீண் போகலாம். இந்த காரம் பொதுமக்களிடம் முழுமையாக சென்றடையவில்லை. ஊடகங்கள் இதை வழக்கமான செய்தியாக கருதுகின்றன. இந்த பிரச்சினையை முன்னுக்கு கொண்டு வர தேர்தல்கள்தான் கடைசி வாய்ப்பு. இப்போது 16,000 கோடி பத்திர திட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள், ஆயிரக்கணக்கான கோடி மதிப்பிலான நன்கொடைகளை பெறுபவர்களுக்கு ஸ்டேட் வங்கி நிவாரணம் கிடைக்குமா என்பதை பார்க்க அனைவரின் பார்வையும் உச்சநீதிமன்றத்தை நோக்கி உள்ளது. வணக்கம், நான் ரவீஷ்குமார்.